கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி 16 அத்தியாயம் சீனத்து வணிகர். கடல் மல்லை துறைமுகம் கலகலப்பு குறைந்து காணப்பட்டது. இப்போது எல்லாம் முன்பு போன்று அதிகமாக பண்டங்கள் கலங்களினின்றி வந்து இறங்குவதும் ஏறுவதும் இல்லை. பல்லவ சாம்ராஜ்யம் மறைந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. மாவீர பரம்பரையினரான பல்லவ மன்னர்களின் சந்ததியர் சிற்றரசராக மாறி வலுவிழந்து போன பிறகு தலைநகரான காஞ்சியின் பெருமை குறைந்தது. துறைமுக பட்டினமான கடல் மலைக்கு அருகில் உள்ள மாமல்லபுரத்தில் பல்லவ மன்னர்களின் அற்புத சிருஷ்டிகள் பொலிவிழந்து காணப்பட்டன. மன்னர் நடமாட்ட குறைவினாலும் கவனிப்பார் இல்லாததனாலும் புதர்கள் மண்டி கிடந்தன. மகேந்திர மாமன்னரும் நரசிம்ம மாமல்லரும் ராஜசிம்மரும் படைத்த சிற்ப அற்புதங்கள் மௌன தவம் கொண்டிருந்தன. காஞ்சி கடிகைகளுக்கும் மற்றும் பண்டங்கள் விற்கும் அங்காடிகளுக்கும் வரும் வேற்று நாட்டினர் மாமல்லபுரத்தில் புதைந்திருக்கும் சிற்ப சௌந்தரியங்களை காண அவ்வப்போது செல்வர். அவர்கள் குடவரை கோயில்களையும் 5 வித கோயில்களையும் பெரும் பாறை சிற்ப தொகுதியையும் கண்டு மகிழும் போது அங்கு பாறைகள் எங்கும் சுற்றி அலையும் முதியவர் ஒருவரை அவர்கள் காணாதிருக்க மாட்டார்கள். கம்பீரமான தோற்றமுடைய அந்த முதியவர் அடர்ந்த தாடி மீசையோடு காணப்பட்டார். அவர் கண்களிலே தனிவித ஏக்கம் குடிகொண்டிருந்தது. அதே சமயம் எதையோ ஊடுருவி ஆராய்ந்து இதயத்தில் பதிய வைக்கும் பொலிவும் இருந்தது. அவர் மாமல்லபுரத்திற்கு வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் வந்து சேர்ந்த போது மாமல்லபுரம் கலகலப்பு மிகுந்திருந்தது. சோழ நாட்டில் சுந்தர சோழர் ஆண்டு வந்தார். காஞ்சியில் பொன் மாளிகையை ஆதித்த கரிகாலர் கட்டி கொண்டிருந்தார். அம்மாளிகை கட்டுவதற்கான கற்களை வெட்டி எடுக்க பலர் வருவர், யானைகள் வரும், குதிரை மீது இளவரசன் ஆதித்த கரிகாலனே நேரடியே வருவான். 5 கோயில்களின் 5 விதமான அமைப்பையும் பலமுறை ஆதித்தன் முற்று நோக்குவான். தன்னோடு வரும் சிற்பிகளுக்கும் அவற்றை விளக்கி கூறுவான். அவர்களிடம் பல கருத்துக்களை கேட்பான். அந்த முதியவர் அப்போது அந்த பகுதியில் பித்தனை போல் அலைந்து கொண்டிருந்தார். சில வீடுகளே அந்த பட்டினத்தில் இருந்தன. அவ்வீடுகளில் இரவில் கவளஞ்சோறு பெற்று உண்டு ஏதாவது ஒரு மண்டபத்தில் படுத்துக் கொள்வார். அவர் உதடுகள் ஏதோ முணுமுணுக்கும், உரத்த குரலிலும் ஏதோ பேசுவார். கடற்கரையை நோக்கி விரைந்து ஓடுவார். பிணங்களிடு காடதனுள் நடமாடும் பிஞ்ஞங்கனாக சிவபிரானது திருக்கோயில் படிக்கட்டில் அமர்ந்து எதிரே வந்து மோதும் பேரலைகளை உற்று நோக்கி கொண்டிருப்பார். அந்த இருள் வேளையிலும் அவர் யாரையோ எதிர்பார்ப்பது போல் தோன்றும். விடியும் வரை அங்கிருப்பார். பிறகு மெல்ல தள்ளாடி நடந்து வந்து குளத்தில் நீராடிவிட்டு மகிஷாசுர மர்த்தினி மண்டபத்துக்கு போய்விடுவார். படுத்து உறங்க அங்கு நல்ல காற்று வீசும், மதி ஒளியும் தெளிவாகப்படும். உச்சி வேளை தாண்டியவுடன் என்றாவது காஞ்சி நின்று மூத்த சிற்பி ஆனந்தர் வருவார். ஆனந்தர் வந்துவிட்டால் முதியவர் மகிழ்ச்சிக்கு எல்லை இராது. முதியவரும் சிற்பியும் அந்த சிற்ப நகரத்தை ஒருமுறை வலம் வருவார்கள். 5 கோயில்களையும் அதன் எதிரே உள்ள பெரும் யானையையும் சிங்கத்தையும் இருவரும் பார்த்து ரசிப்பார்கள். ஒரே கல்லில் அமைக்கப்பட்ட யானையை போன்று அப்போது சோழ நாட்டில் பிரம்மாண்டமான சிற்பம் ஏதும் இல்லை.
இவ்வளவு பெரிய அளவில் யானையை பல்லவர்கள் சிருஷ்டித்த நோக்கம் என்ன
என்று அந்த முதியவர் கேட்டார். ஆனந்த சிற்பி மேல நகைத்து,
பல்லவர்களுக்கு எதையும் சின்ன சிறியதாக அமைப்பதில் திருப்தி ஏற்படுவதில்லை. சாம்ராஜ்யத்தை பெரிதாக வளர்த்தது போல் எல்லாவற்றையும் பெரிதாக சிருஷ்டிப்பதில் அவர்கள் ஆசை கொண்டனர். கடற்கரையின் அருகே உள்ள கோயில்களை காணுங்கள். நீங்கள் காஞ்சிக்கு வந்திருக்கின்றீர்களா? அங்கு கைலாசநாதர் ஆலயம் இருக்கிறது. அதன் விமானம் போல் தெற்கே நீங்கள் எங்கேயாவது கண்டிருக்கின்றீர்களா? கோயில் எதிரே நந்தி இருக்கிறது, அதன் உயரத்தை பார்த்தால் வியப்பீர்கள் என்று கூறுவார். முதியவர் மௌனமாக கேட்ட வண்ணம் இருந்து,
ஐயா, எனக்கும் அது போன்ற மாபெரும் விமானங்களை அமைக்கும் திருப்பணி செய்யும் இடங்களில் தொண்டாற்ற ஆசையாக இருக்கிறது. கடற்கரை கோயிலை போன்று ஒரு விமானம் கட்ட வேண்டும். 5வது கோயிலை போன்று மாடக்கோயில் அமைக்க வேண்டும். சிற்ப திருப்பணி நடக்கும் இடம் எங்காவது இருந்தால் அங்கு என்னை அழைத்து செல்லுங்கள் ஐயா என்பார்.
ஆனந்தர் ஏதும் பேச மாட்டார். மனத்திற்குள்ளேயே நகைத்துக் கொள்வார். அந்த முதியவரின் முன் வாழ்க்கை அவர் அறிவார். அவர் பட்டிருக்கும் துயரங்களும் அவர் அனுபவித்திருக்கும் கஷ்டங்களும் அவர் அறிவார். அவர் இந்த மாமல்லபுரத்தில் துரிய தேவையே இல்லை. சகல சுக போகங்களோடு வாழ வேண்டியவர். அந்த சிற்ப காட்டில் அலைவானேன், முள்ளிலும் கல்லிலும் ஏறி இறங்கி எதையோ தேடுவானேன், வெறும் தரையில் படுத்து உறங்குவானேன். கடல் மல்லையை காண வருபவர்களுக்கு அந்த பகுதி முழுமையும் சுற்றி காட்டி அவர்கள் மகிழும் போது தானும் மகிழ்வானேன். சிற்பி ஆனந்தர் அந்த முதியவரை பற்றி நன்கு அறிவார். அந்த முதியவர்
வடநாட்டில் பல கடல் கடந்த நாடுகளிலும் சுற்றி அலைந்து அங்குள்ள கோயில்கள் பலவற்றை கண்டு அவர் பெற்றிருக்கும் அனுபவம் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் யார், எங்கிருந்து வந்தவர், ஏன் இப்படி அலைகின்றார் என்பதை மட்டும் அவரால் அறிய முடியவில்லை. பரத நாட்டிய கலையிலும் சிற்ப சாஸ்திரத்திலும் இணையற்ற திறமை பெற்றிருக்கும் அவரது உதவி கொண்டு புதிய புதிய சௌந்தரிய சிற்பங்களை படைக்க ஆனந்தர் விரும்பினார். ஆனால் அந்த முதியவர் ஒரு சமயம் போல் மறுசமயம் பழைய நினைவோடு இருப்பது இல்லை.
ஆனந்தரே, நேற்று நான் பெரும் அதிசயம் கண்டேன். இவ்வளவு நாள் நான் யாருக்காக காத்திருந்தேனோ, அவள் இங்கு வந்து விட்டாள். சேவடிகளில் கிண்கிணி கட்டியிருந்தாள். அதன் ஜல் ஜல் ஒளி பாறைகளின் மறைவில் இருந்து கேட்டது. அந்த ஓசை என்னை அழைத்தது. நான் அந்த தாழைக்காட்டு பாறைக்கு ஓடினேன். அவள் மெல்ல நடந்து வந்தாள். நுபுரத்தின் ஓசை களிர் களிர் என்று ஒலிக்க செஞ்சீரடிகள் மென்னடை பையில் அவள் மெல்ல ஆடினாள். இவ்வளவு அற்புதமான நடனத்தை அவள் எப்போது கற்றாள் என்று நான் வியந்தேன்.
அவர் கூறும் போது ஏதோ அதிசயம் ஒன்றை கண்டுவிட்ட உணர்ச்சி அவர் உள்ளத்தே இருந்தது. அவர் முகத்திலே பிரதிபலித்தது. ஒரு சொல் அவர் சொல்லிலே மிளிர்ந்தது. அதை வெளிப்படுத்திய கைகளிலே அந்த உணர்ச்சி மிளிர்ந்தது.
ஐயா பெரியவரே, அடிக்கடி இவ்வாறு கூறுகின்றீர்கள். நீங்கள் நேற்று நிலவில் கண்ட பெண் யார்? உங்கள் முன் வந்து நடனமாடிவிட்டு மறைந்த மங்கை அவள். அவளது அழகிய நடன தோற்றத்தை சிலையாக வடிப்போமே. அவளது சௌந்தரிய முகத்தை ஜீவ சிற்பத்திற்கு முன்மாதிரியாக கொள்வோம். அவள் எங்கே இருக்கின்றாள் சுவாமி? பொன் மாளிகையில் சிற்பக்கூடம் ஒன்று அமைக்க எனக்கு ஆவா என்று சிற்பி ஆனந்தர் கேட்டார்.
அந்த முதியவர் ஏதும் பேசவில்லை, மௌனமாக இருந்தார். பேசும் சக்தி இழந்தவர் போன்றிருந்தார். எதிரி சிற்பி ஆனந்தர் இருக்கின்றார் என்ற நினைவே அவருக்கு மறந்துவிட்டது போலும். திடீரென அவர் வெறி பிடித்தவர் போல் ஓடினார்.
இதோ வருகிறேன், இதோ வருகிறேன்
என்று கூறியவர் ஓடினார். ஆனந்தர் அதற்கு மேல் அவரோடு பேசவில்லை. முதியவர் போக்கே அவருக்கு புலப்படவில்லை. ஒருவேளை இப்படி போலியாக நடித்து இந்த நாட்டு செய்தியை அறிய வந்த ஒற்றனோ அவர் என்று கூட ஒரு கணம் எண்ணினார். அதை ஆராய்ந்து அறிய அவர் பிறகு அங்கு வரவில்லை. அந்த முதியவர் யார் எனும் செய்தி அறிய அவர் மீண்டும் மாமல்லபுரத்துக்கு வரவே இல்லை. இனி எங்கு வரப்போகின்றார்? மாமல்லபுரத்திற்கு என்ன, இந்த உலகத்துக்கே எங்கே வரப்போகின்றவர்? ஆதித்த கரிகாலரும் இறந்து விட்டார். அதன் பிறகு மாமல்லபுரத்தை திரும்பி பார்ப்பவர்கள் எவரும் இல்லர். முதியவர் மட்டும் அந்த சிற்ப ராஜ்யத்தில் தனி மனிதனாக அரசு செலுத்தினார். அப்படி அவர் காலம் கழித்து பல ஆண்டுகள் சென்ற ஒரு நாள் கடல் மல்லை துறைமுகத்தில் வந்து நங்கூரம் பாய்ச்சிய அயல் நாட்டு களத்தில் நின்று பல வணிகர்கள் இறங்கினர். அவர்கள் தம்மோடு ஏராளமான பொருட்களை கொண்டு வந்திருந்தனர். தொண்டை நாட்டிற்கும் நடு நாட்டிற்கும் கங்க நாட்டிற்கும் செல்லும் வணிகர்கள் அவர்கள். நாகைப்பட்டினத்து துறையை விட கடல் மல்லை துறைதான் அவர்களுக்கு எளிதாக இருக்கும். துறையின் இன்று நேரே காஞ்சிக்கு போகும் படகுகள் அவர்களுடைய பண்டங்களை சுமந்து செல்லும். வந்த வணிகர்களுள் சீன நாட்டு வணிகர்கள் சிலர் இருந்தனர். அவர்கள் மாமல்லபுரத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தனர். சீன நாட்டு அரசனுக்கும் ராஜசிம்ம பல்லவனுக்கும் தொடர்பு இருந்ததையும் அவர்கள் அறிவார்கள். அந்த உரிமை மட்டும் இன்றி ஒரு சமயம் மகான் புத்தர் விஜயம் செய்த காஞ்சி நகரையும் அவர்கள் காண விரும்பினார்கள். தங்கள் நாட்டு யாத்திரிகர் யுவான் சுவாங் விஜயம் செய்து புகழ்ந்து எழுதி வந்து காஞ்சியை காண விரும்பினார். திராவிட மக்கள் மிக நல்லவர்கள் என்று அவர் எழுதியிருந்தாரே, அதை கண்டுவிடுவோம் என்று அவர்கள் எண்ணினார்கள். அவர்களுக்கு தமிழ் பேச வரும் என்பது அந்த வணிகர் முன்னின்று அழைத்து சென்றதிலிருந்து தெரிய வந்தது. நன்றாக மழை பெய்து ஓய்ந்து இரண்டு நாட்கள் தாமதமாயிருந்தமையால் அந்த வெயில் வேளையிலும் மாமல்லபுரம் குழுகுழுவென்று இருந்தது. தென்னை மரங்கள் அசைந்தபடி இனிய கீதம் எழுப்பின. ஆங்காங்கே தேங்கி நின்ற நீரில் பறவைகள் தங்கள் இறகுகளை நனைத்து உதரை செழித்து குதூகலமாக விளையாடின. பகீரதன் தவம் பாறை சிற்பத்திலே இயற்கையாக பிளந்திருந்த பகுதியின் வழியே பாறைகளிலே தேங்கி நின்ற நீர் அருவி போல் வீழ்ந்தது. கங்கையே பூமிக்கு வருவது போன்றிருந்தது. சீனத்து வணிகர்கள் அவற்றை கண்டு ரசித்து கழித்திருக்கும் போது அருகே இருந்த மண்டபத்தில் நின்று முதியவர் மெல்ல வந்தார். சீன யாத்ரிகர்களை பார்த்து மலர்ச்சியோடு முகமன் கூறினார். தமிழ் தெரிந்திருந்த உயர்ந்த தோற்றமுடைய சீன யாத்ரிகர்கள் வாய் திறந்த தமிழில் பேசவும் முதியவருக்கு வியப்பு அதிகமாகியது. சீனத்து வணிகர்களை அழைத்து சென்று ஒவ்வொரு இடமாக காட்டி விளக்கி கூறினார். தமிழறிந்த சீன வணிகன் மிக அழகாக சீன மொழியில் மற்றவர்களுக்கு அதை விளக்கி கூறினார். மூவுலகும் ஈரடியால் அளக்கும் பேருருவம் எடுத்த வாமனர் கதையையும், பூமியை பந்தாக சுருட்டி எடுத்தோடிய அரக்கனை ஒழிக்க வராக அவதாரம் எடுத்த கதையையும், பெண்மையின் வெற்றியை தெரிவிக்கும் மகிஷாசுரமர்த்தினி கதையையும் விளக்கும் சிற்ப அற்புதங்களை எல்லாம் முதியவர் கூறி கண்டுகளிக்க செய்து வரும் போது பொழுது சாய தொடங்கியது.
காஞ்சிக்கு செல்லும் படகுகள் புறப்பட ஆயத்தமாயின. ஐப்பசி மாதத்து சந்திரன் துல்லியமான வானத்திலே நீல வண்ண பின்னணியோடு வெண்சந்தன வண்ணத்திலே ஒளி வீச தொடங்கினான். துறையிலே கலகலப்பு குறைந்துவிட்டது. கடல் மல்லையில் இருந்து செல்லும் கடைசி படகும் புறப்பட சிறிது நேரமே இருந்தது. சீனத்து வணிகர்கள் சிறந்த அனுபவம் பெற்ற நிறைந்த மனத்தோடு படகில் ஏறினர். ஆனால் அவர்களுள் உயர்ந்த தோற்றமும் மற்றவர்களின் நின்று வேறுபட்டு தோன்றும் நிறமும் கொண்ட சீன வணிகன் மட்டும் படையில் ஏனோ ஏறவில்லை. அதை அறிந்த போது மற்ற வணிகர்களும் படையில் இருந்து வணக்கம் தெரிவித்து விடைபெற்றுக் கொண்டனர். சீனத்து முறையில் குனிந்து வணங்கிவிட்டு அந்த வணிகன் சிற்ப கோயில்கள் இருக்கும் இடம் நோக்கி விரைந்து நடந்தான். நடக்க நடக்க மாளாது போல் தோன்றியது. அன்று முழுமையும் அடக்கி வைத்திருந்த வேகம் அப்போது அவன் உள்ளத்தை பொங்கி பீரிட்டது. கடல் ஓசை தவிர வேறு ஒளி எழும்பா அந்த பூமியின் அமைதியிலேயே அந்த முதியவரோடு பேச வேண்டும் என்று அவன் துடித்தான். அவன் பிறந்தது எங்கேயோ, பின்னர் திரிந்தது எங்கேயோ? அவன் ஏன் மாமல்லபுரத்தின் மீது அவ்வளவு காதல் கொண்டான்? மீண்டும் ஏன் அவன் அந்த கல் யானையை பார்க்க ஆசை கொள்கின்றான்? யாழி போன்ற ஒருவித மிருக முகமும் முதலை உடலும் கொண்ட உருவத்தை தன் நாட்டில் கண்டு கண்டு களைத்து போன அவனுக்கு மாமல்லபுரத்து சிற்ப தொகுதிகள் வியப்பை ஊட்டின. சாவக தீவிலும் புட்பக தீவிலும் அவன் கண்ட அற்புத சிற்பங்களுக்கு இணையாக அவை இருக்கின்றன என்பதை எண்ணும் போது அவ்விரு நாடுகளுக்கு இடையே உள்ள தொடர்பை ஆராய்ந்தது அவனது மனம். அந்த முதியவருக்கு இருந்த கலை ஆர்வம் அவனை கவர்ந்தது. அவர் சொல் நயம் அவனை கவர்ந்தது. அவரோடு இன்னும் ஓரிரு நாட்கள் தங்கியிருந்து பல விஷயங்களை கண்டு கேட்டு மகிழ வேண்டும் போல் இருந்தது. முதியவரும் அப்போது கடற்கரை கோயில் அருகே அமர்ந்திருந்தார். அவர் மனம் ஏனோ குதூகலமாயிருந்தது. கோயிலில் அமர்ந்து அண்ணாந்து காணும் போது மேகங்கள் தடையெதுமின்றி தெளிவாக இருக்கும் நீலவானமாக இருக்கலாம். ஏன் அன்று முழுமையும் கலை நினைவாகவே சீன வணிகர்களோடு கழித்த நல்ல பொழுதும் காரணமாக இருக்கக்கூடாது? சீனத்து வணிகன் முதியவரை கண்டுபிடித்து விட்டான். அவன் மீண்டும் காண விரும்பிய கடற்கரை கோயில் அருகே அவர் அமர்ந்திருந்தார். அவரிடம் அக்கோயிலை பற்றி வினவுவோம், அக்கோயிலின் புதுவித அமைப்பை குறித்து அறிய முயலுவோம் என்ற எண்ணத்தில் மணலில் கால் பதிய பதிய நடந்து மெல்ல அவரை அணுகினான்.
பாட்டா
என்று மெல்ல அழைத்தான். முதியவர் திரும்பி பார்த்தார்.
பாட்டா
என்று திரும்ப கூறி அவர் முணுமுணுத்தார்.
ஆ, நான் பாட்டான் தான், தாத்தா தான், முதுமையின் அரவணைப்பில் துயில்பவன் தான். சீனத்து வணிகரே வாரும். நானும் உம்மை பற்றித்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். பல நூறு காது தொலைவில் இருக்கும் சீன நாட்டிலிருந்து வந்த தாங்கள் இவ்வளவு அழகாக தமிழ் பேசுவதை கேட்கும் போது என் உள்ளம் மகிழ்கிறது. தங்களுக்கு சிற்பங்களை காணும் ஆர்வம் இருப்பது போல் சோழ நாட்டில் ஒருவருக்காவது இருந்தால் கலைக்கூடங்கள் அமைத்திருப்பார்களே.
முதியவரின் பேச்சை மாற்றி எண்ணி,
ஐயா, கலையார்வம் இல்லாமலா உங்கள் நாட்டில் பல கோயில்கள் எழுகின்றன
என்று கூறினான் சீனத்து வணிகன்.
ஆம் ஆம், இப்போதுதான் பல செங்கற்கோயில்கள் கற்றளிகளாக மாறி வருகின்றன. அது இருக்கட்டும், உங்களோடு வந்த வணிகர்கள் எங்கே? நீங்கள் மட்டும் ஏன் தங்கிவிட்டீர்கள்? உங்கள் பொருட்களை வைத்து காப்பதற்கு ஏற்ற பாதுகாப்பான இடம் ஏதுமில்லையே. காஞ்சியில் ஆதித்த கரிகாலன் இருந்த போது இந்த மண்டலமே நடுநடுங்கும். இப்போதோ இந்த பகுதியில் வறுமை தாண்டவமாடுகிறது. செல்வாக்கு மிகுந்த மாமல்லபுரத்தின் செல்வாக்கு குறைந்தது, ஆனால் சிற்ப செல்வம் குறையவில்லை. இந்த பகுதியின் அடர்ந்த குட்டை காடுகளை நோக்கி பலர் வருகின்றார்கள். வண்டி வண்டியாக ஆயுதங்கள் வருகின்றன. அவை பற்றி உம்மிடம் எதற்கு கூற வேண்டும்? உங்களுடைய விலை உயர்ந்த பண்டங்களோடு நீங்கள் இந்த வனாந்தர பகுதியில் தங்க முடியாது என்று எச்சரிக்கை விரும்பியே சொன்னேன்.
முதியவர் குரலில் பரிவு இருந்தது. சீனத்து வணிகன் சிரித்தான். தொண்டையை கணைத்துவாறு,
ஐயா, நான் வாணிபம் செய்ய இங்கு வரவில்லை. இந்த புண்ணிய பூமிக்கு எங்கள் நாட்டில் நின்று இருபெரும் யாத்ரீகர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த நாட்டில் நின்று பல கலை தூதர்கள் சீனத்திற்கு வந்திருக்கின்றார்கள். எங்களுக்கும் உங்களுக்கும் பலவித ஒற்றுமை உண்டு. சோழ நாட்டு வேந்தரை காண நான் எங்கள் நாட்டில் நின்று புறப்பட்டேன். இப்போது சோழ நாட்டை ஆளும் அரசர் யார்? காஞ்சியில் இருக்கிறாரா, தஞ்சையில் இருக்கிறாரா
என்று கேட்டார். முதியவர் சீனத்து வணிகரை உற்று நோக்கி,
தூதுவரா நீங்கள்? சோழ நாட்டு அரசுரை காண கடல் மல்லையில் ஏன் இறங்கினீர்கள்
என்று கேட்டார். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.